ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 2. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நடக்கிறது வினைக்கீடாக என்னால் நடக்கட்டும். அம்மையார் அவர்கள் அருமையான தேவையான சொன்னார்கள், எம்பெருமானை நாம் வந்து அவருக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அதிலே ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை எந்த வினை எந்த ஊழந்து எடுக்க முடியாதுங்க. அதான் சொன்னார், அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வன்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாததோர் அடிமை பூண்டனுக்கேன்னு சொன்னார். அதுல மூன்று வகை கண்மங்களும் வந்து அவர்கள் அருமையாக சொன்னார்கள். ஆக அந்த அதில்தான் இதுல இருந்தெல்லாம் டைவர்ட் ஆகணும், விடுபடணும் சொல்லிட்டு அந்த சிவகுண்டியங்களை சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆக நம்மளை தவிர வேற யாருக்கும் வந்து இதுல இருந்து விடுதலே கிடையாது. வினைப்படன்ல இருந்து சைவனை தவிர யாரும் விடுபடவே முடியாது. அவனுக்கு தான் இந்த சிவபுண்ணியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. வினைப்படன் வந்தே தான் தீரும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. நாம ரிலாக்ஸா இருந்துக்கிடுவோம். இந்த நூல்கள்லாம் வருகின்ற ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. வினையின் தன்மைகளை அறியணும், பிறவியின் காரணத்தை அறிய வேண்டும். இது எதையுமே அறியாமல் நம்ம ரிலாக்ஸ் பிளீஸ்னு எப்படி இருக்க முடியும். இதெல்லாம் சும்மா ரிலாக்ஸ் பிளீஸ்னா தான் ஒரு வகுப்பு எடுத்துட்டு உங்களை அனுப்பிடலாமே. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதான் 15 நாட்கள் செலவழிச்சு பார்க்கின்றோம். அதுவே காணாது, இது ஒரு ஆரம்பம் தான், இதை நீங்கள் தொடர வேண்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே அப்படி நம்ம ரிலாக்ஸ் பிளீஸ்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. சிவபுண்ணியங்களை செய்தால்தான் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இருவினையை பற்றி நாம் இதுக்கு ஆரம்பம் இயன்றவரை சிந்தித்தோம். அந்த இருவினைக்கு ஏற்றபடி அந்த ஆன்மாக்களை போக்குவரவு புரிய வைக்கின்றான். போக்குவரவு புரிதல்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது இரத்தல் பிறத்தல். இரத்தல்னா என்ன, பிறத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா வந்து ஒரு உடலோடு கூடுதல், அதுதான் பிறத்தல். அந்த உடலை விட்டு நீங்குதல் இரத்தல். உடல்ல ரெண்டு உடல் இருக்குங்க, தூள உடல் சூக்ம உடல். பார்த்திருப்பீங்க சூக்ம உடல்ல வந்து மிருகம் தாவரம் மனிதன் ஆண் பெண் இந்த எந்த பேதமும் கிடையாது. அது வந்து புரியட்டக சரீரம்னு சொல்லுவாங்க. 8 தத்துவங்கள் இருக்கின்றது. அது போக உள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களும் அதுல தான் இருக்கு. இந்த அதாவது இந்த வித்யா தத்துவங்கள் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இந்த சூக்ம சரீரமுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை கொண்டு நாம் நம்முடைய விருப்பத்தை நாம் உண்டு பண்ணி கொள்ளலாம். அதற்கு ஒரு கருவியாக அமைகின்றது. ஆனால் அது வினையாக செய்யப்பட வேண்டும் என்றால், வினை மனம் வாக்கு காயம் மூன்றால் செய்யப்படுவது. அப்ப வாக்கால செய்யணும் காயத்தால செய்யணும் அப்படின்னா நமக்கு தூள உடல் கிடைக்க வேண்டும், ஐம்பொறிகள், அதுக்கப்புறம் உள்ள கன்மேந்திரியங்கள், கை கால், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். கிடைச்சாதான் செயல் மூலமாக கர்மத்தை செய்ய முடியும். ஆக இந்த தூள உடலை இப்ப முதல்ல சுக்கு உடல் கொடுக்கின்றான். முதல்ல வந்து ஒரு பகுப்பே பாகுபாடே பார்க்கணும். முத முதல்ல வந்து எந்த ஆன்மா எந்த வினையை செய்தது அதற்கேற்ற உடலை கொடுப்போம் சொல்ல முடியாது. யார்கிட்ட எந்த மதத்தவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஏன் இப்போ இந்த பிறவி கிடைச்சது, அது முன் வினை, போன பிறவியில ஏன் ஏன் வந்து பிறந்தேன், அது அதுக்கு பிறவியில செஞ்ச வினைக்கா, அதுக்கு முன்னால உள்ள பிறவியில செஞ்ச வினை காரணம், அந்த பிறவியில பிறந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கு முந்தின பிறவியில இப்படி பெருகிட்டே தான் இருக்கும். இப்ப முத முதல்ல ஒரு பிறவி எடுத்திருக்கும் இல்லவா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆணவமல சார்பு தான் காரணம். அதனால கண்மம் செஞ்சு உடல் எடுத்தாயா, உடல் எடுத்து கண்மம் செய்தாயா, இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் நாம மாட்டிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. முன்போர் தொடக்கிலாதார்பார் உலதாம் அப்படின்னு உமாதிசிவன் சொல்லுவார். யாரு அனாதிமலம் ஆணவ மலம் பந்தம் இருக்க, அதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கணும். என்ன அப்படின்னா, வினையை செய்யணும்னா ஒரு உடம்பு இருக்கணும், உடம்பு இருந்தாதான் வினை செய்ய முடியும். ஆனா ஒரு உடம்பை பெறணும்னா வினைக்கேற்ற உடம்பை தான் பெற முடியும். அப்போ ஒரு வினை செஞ்சிருந்தா தான் உடம்பு கிடைக்கும். அப்ப வினை முந்தியா உடம்பு முந்தியான்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் திணற வேண்டியதுதான். ஆனா நாம திணற வேண்டாம். ஏன்னா நம்ம மூல மலம் ஒன்று சொல்கின்றோம், ஆணவ மலம். அந்த ஆணவமல சார்பு தான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்தது. அப்ப முதன் முதல்ல எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் சூக்கு உடம்பை தான் கொடுக்கின்றான். அந்த சூக்கு உடம்பை ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி விருப்ப வெறுப்புகளை கொள்ளும். அது அந்தந்த உயிரின் பக்குவ நிலையை பொறுத்தது. எந்த அளவிற்கு அந்த உயிர் ஆணவமலத்தினாலே பீடிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை பொறுத்தது. பல பொருள்கள் இருந்தாலே கண்டிப்பா வேற்றுமை இருக்கணும் அப்படின்னு முதல் சூத்திரத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது. ஆகவே பல உயிர்கள் இருக்கும்போது அவற்றின் அறிவு நிலை ஏற்றத்தாழ்வோடுதான் இருக்கும். ஒரு வகுப்புலயே பாருங்களேன், ரேடியோல ஒரு குயிஸ் போட்டாங்க. ரேடியோ குயிஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பதில் வருதுன்னா உண்மையில ஆச்சரியமா இருக்கு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுதா திருவாசகம் அப்படின்னு பேர் சொல்லுதா. ஒரு நூல் எழுதுனது யாருன்னா அவன் இன்னொரு நூல் பேரை சொல்லுதா. வேற ஆசிரியர் பேரை சொன்னாவது பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாம. அங்க இன்னொருத்த எழுந்திரிச்சு அவன் சரியா சொல்லுதான். சிலப்பதிகாரத்தை எழுது இளங்கோவடிகள்னா இப்படி ஒரு வகுப்புலேயே பாருங்க. எல்லாரும் சீருடை அணிந்து எல்லாம் அவனும் சூடெல்லாம் போட்டிருக்கான், டைலாம் கட்டிருக்கான், எல்லாம் பார்க்க ஜோரா தான் இருக்கான். ஆனா ஒவ்வொருத்தன் கேட்டான், ஒருத்தன் சரியா பதில் சொல்லுவான், இன்னொருத்தன் சம்பந்தம் இல்லாம நம்மளே குழப்பிடுவான். இப்படி பல பாகுபாடுகளை பார்க்கின்றோம். அப்படி உயிர்களுடைய அறிவு நிலை பல்வேறு விதமாக இருப்பதனாலே அந்த அறிவு நிலைக்கு ஏற்றபடி அவை சிந்திக்கின்றன, விருப்ப வெறுப்புகளை கொள்கின்றன. அதற்கு ஏற்றபடி பல்வேறு தூள உடல்களை பொறுத்துகின்றான். அப்புறம் தூள உடல்களை பெற்ற பிறகு காரிய கர்மத்தை, அந்த உடனால் செய்யக்கூடிய கர்மத்தை, மனதால செஞ்சிட்டாலே காரிய கர்மம் தான், மனம் வாக்கு காயம் மூணால செய்யறோம், காயத்தாலும் செய்கின்றன. காயம்ங்கிறது இந்த தூள உடல் தான். தூள உடலை பெற்ற பிறகு அவை மேற்கொண்டு வினைகளை செய்து அதுக்கு ஏற்றபடி பிறவிகள் அப்படி தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. வினை முந்தியா உடம்பு முந்தியான்னு கேட்டா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சூக்கம் உடல் தான் முதல்ல தொடங்குது. இந்த சூக்கம் உடலை கொடுத்தது காரணம் ஆணவமலை சார்பு தான். அதை நீக்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கின்றான். எனவே அதை சூக்கம் உடல் கொடுத்து தொடங்குகிறான். அப்படி பிறவி போய்கொண்டிருக்கின்றது. இதுல பிறப்பு இறப்புங்கிறது என்னன்னா சூக்கம் உடலை விட்டு நம்ம நீங்கவே மாட்டோம். எப்ப நீங்குவோம்னா வீடு வேறு அடைகிற நிலையில தான் சூக்கு உடம்பு மட்டும் நீங்குவோம். முத்தி பரியந்தம் அது வரும் சொல்லுவாங்க. பரியந்தம்னா வரை, முத்தி வரை சரிங்களா. அப்போ இடையிலடையே அந்த பிறவி மாறுதுன்னா சூழ உடல் மாறுது. அதான் சூழ உடல் அறவினது தோழனவே நீங்க சூக்குமத்தோடு உயிரினை அப்படின்னு சொன்னா சொல்லுவார் ஐலாண்டு ஸ்ரீ பதிகத்துல. ஆகவே இந்த ஒரு சூழ உடல் விட்டு இன்னொரு சூழ உடலை எடுக்கும். அதுதான் போக்கு உறவு புரிதல். அது வந்து அதான் சொன்னார் காமத்து பாடல வள்ளுவர் சொன்னார் உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையோட இம்மீடை நட்புன்னு. அவர் தலைவன் வந்து அப்படி தலைவியோடு உள்ள உறவை அப்படி சொல்றான். உடம்பும் உயிரும் மாறியா அது என்ன ரொம்ப நிலையான உறவாது சாஸ்வதமான உறவாது உடம்பும் உயிரும் என்னன்னா அந்த மயக்கத்துல பேசுறான். அப்படி அந்த வள்ளுவரே முன்னாலே சொல்லிட்டார உடம்புக்கும் உயிருக்கும் உடைய நட்பு. ஆகா என்ன நட்பு புக்கில் அமைந்து கொள்ளோ அப்படிங்காரு. ஒரு நிலையான இடம் கிடைக்கலையா. குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிட நட்பு முதலே சொல்லிட்டாரு. அது வந்து அங்க சொல்ல வேண்டியது துறவரவியல். அதுக்கு ஏற்றபடி சொன்னார் காமத்தை பாடல அப்படிதான் சொல்லணும். குறவரவையில இங்க சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டாரு குடம்பை தனித்துறைய உள்வரந்தற்று உடம்போடு உயிரிடை நட்புன்ட்டார். இந்த குடம்பைங்கிறது என்னது அப்படின்னு ஒரு சர்ச்சை. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா குடம்பைனா கூடுன்னு சொன்னார்கள். இன்னொரு சாரார் முட்டைனாங்க. ஏன்னா கூட்டை விட்டு பறவை பறப்பது போல உடம்பை விட்டு உயிர் பறக்கும்னா கூட்டை விட்டு பறந்த பறவை மீளவும் கூட்டுக்கு வருதல் கூடும் இல்லையா. முட்டைனா திரும்ப முட்டைக்குள்ள வராதுன்னு. அப்ப அந்த அந்த கோஷ்டி என்ன கேள்வி கேட்டதுன்னா முட்டையை விட்டு வந்த உடனே பறந்துருமா குடம்பை தனித்துறைய உள்வரந்தற்றேன்னு இருக்கு. முட்டை விட்டு உடனே பறக்குமா உடனே எப்படி பறக்கும் அவர் கேட்காங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொன்ன பரிமேலகர் மனக்கூடவர் நினைக்கிறேன் சமா கச்சேப்ப முனிவர் சமாதானம் சொன்ன கச்சேப முனிவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமியுடைய மாணாக்க. அவருடைய எந்த புராணத்தை சொல்லியிருக்காரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சமாதானம் சொன்னார் ஐயா கூடுன்னா கூடுன்னு வச்சுக்கோ முட்டைன்னா முட்டைன்னு வச்சுக்கோ ஏன்பா சண்டை போடுதேன்னா. அப்ப கூடுன்னு வச்சா என்ன சமாதானம். புல் என்பது பொதுவாக பறவையை குறித்தாலும் குயிலை சிறப்பாக குறிக்குமா சொல்கின்றார்கள். அல்லது குயில் எடுத்துக்கலாமே புல்ங்கிறது நேரத்தில் குயில் எடுத்துக்கலாமே. அது தன்னுடைய அது அது ஒரு ஒழுங்க ஒரு கூட்டை கட்டி அதில் முட்டை போடாது. என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற காக்கா கூட போய் தான் முட்டை போடும். அது காக்கா அதை கண்டுபிடிச்சு விரட்டின பிறகு அது திருப்பி கூட்டு போருமா உதவ வாங்கிட்டு போயாச்சு திருப்பி வருமா அது இல்லையா. ஆகவே அந்த இடத்துல குயில்னு வைத்துக் கொண்டால் கூட்டை விட்டு குயில் பறப்பது போலன்னு கொள்ளலாம். முட்டைன்னு வைத்துக் கொண்டால் சகோர பட்சின்னு ஒரு பட்சியம் தான். அது நிலவின் தாரையை உண்டும் மலைத்துளியை உண்டும் ஆளும்னு சொல்வார்கள். அது மேலேயே தான் இருக்கும் கீழே வராது மாதிரி அவ்வளவு உயரத்துல தான் இருக்கும். முட்டை போட்டாலும் அவ்வளவு உயரத்திலிருந்து முட்டை போடும். அது பூமியை வந்து அடைவதற்கு முன்பு அது பக்குவப்பட்டு அதிலிருந்து பட்சி வந்து விடும். அடுத்த பட்சி குஞ்சு வந்து விடும். வந்து அதை அப்படியே பறக்க ஆரம்பித்து விடும். குடம்பை தனித்துடையே குழு பறந்தற்றே என்று சொல்லி அங்க சமாதானம் சொன்னார். யாரும் கச்சை குனிய சொல்லியிருக்காரு. அங்க திருக்குறளை படிப்பது பரிமேலகர் உரையோடு படிப்பது மனக்குடவர்கள் படிப்பதே ரொம்ப அரிதா போயிட்டது. அதை படிச்சாலும் இங்க சமாதானத்துக்கு தேடி வருவாங்க. இருந்தாலும் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் அதை சொல்லிவிட்டார்கள். ஆக இந்த மாதிரி போக்குவரவு தூள உடல் விட்டு இன்னொரு தூள உடல் எடுத்து இப்படி பல தூள உடல்களை எடுத்து இறந்து பிறந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு விடிவு காலம் என்ன? எப்போ இந்த போக்குவரவு புரிதெல்லாம் நிற்கும்? எப்போ இந்த இருவினை பந்தம் எல்லாம் விடும்? இருவினை இருந்தா போக்குவரவு புரிய வேண்டிதான், வேற வழி கிடையாது. எப்போ இருவினை அற்று போகும்? இன்னைக்கு வந்து போக்குவரவு நடக்குமா நடக்காதா ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னாங்க. ஆனா இந்த போக்குவரவு யாரும் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியா. இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. இது அப்ப இது எப்போ நிற்கும் அப்படிங்கறத பின்னால உண்மை காலத்துல பார்ப்போம். நம்ம இருவினையிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிறத அங்க பார்ப்போம். இப்படி போக்குவரவு புரியும்படியாக அவன் எப்படி இருக்கின்றான்? தன்னுடைய ஆணையை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். ஆணையை நீக்க வேண்டி நிற்குமென்றே தன்னுடைய சிற்சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். சிற்சக்தி இந்த உயிர்களை செலுத்துகின்றது வினைக்கீடாக. ஆணையின் அப்படின்னு இருவினையின் கூட நீ ஆணையின் சேர்க்கணும், நீக்கமின்றி கூட சேர்க்கணும். ஒரு கருத்துக்கு சொல்றேன். இருவினையின் கூட சேர்க்கும் போது ஆணையின் இன் என்பதை ஏது பொருளாக கொள்ள வேண்டும், நீக்கமின்றியும் கூட சேர்க்கும் போது அந்த இன்னை வந்து நீக்க பொருளாக கொள்ளணும் என்று சிவஞான சொல்றாரு. அதாவது ஆணையால் செலுத்தப்பட்டு வரும் இருவினை, அதனால ஏது பொருள். இந்த ஆணையின் நீக்கமின்றி, ஆணையில் இருந்து நீக்கமின்றி, அதனால அது நீக்கப்படும். ஆகையினாலே அப்படி கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். நிற்கும் அன்றேன்னு சொல்லியிருக்கான். தன்னுடைய சக்தியை விட்டு நீக்கம் இல்லாமல் நிற்பான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்க அன்றேன்னு இருக்கின்றார்கள். அன்றே என்பது அசைச்சொல்லாக கொள்ள வேண்டும். ஓசை நிரப்பும் பொருட்டு வந்தது, அதுக்குன்னு ஒரு பொருள் வேண்டாம், அசைச்சொல்லாக கொள்ள வேண்டும் சொன்னார்கள். அல்லது அன்றேங்கிறத அனாதியேன்னு சொல்லலாம். அனாதியேனாலும் சொல்லலாம். தொன்று தொட்டு இப்படி விளங்கி வருகின்றான் அப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு பாட்டு உண்டு பாத்துங்க, இப்படி ஆணையிலிருந்து அவன் நீக்கமில்லாமல் இருக்குது, தன்னுடைய சக்தியை விட்டு நீக்கமில்லாமல் இருப்பான் என்பதை உருவநிலையில் வைத்து நான் பேசுகிறேன். ஏன்னா சிவம் அருவநிலை சொரூபநிலைன்னு ஒண்ணு இருந்தாலும் நம்முடைய திருமுறைகள் சாந்தனெல்லாம் அவன் வந்து தடத்த நிலையில வந்து போடாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நாம வந்து இப்ப பொது நிலையில தானே இருக்கோம், சரீரத்தை சார்ந்து தானே இருக்கோம். அதனால உருவ வழிபாடு வந்து நம்முடைய ஞானிகள் கூட அதை கைவிடல. அந்த உருவ வழிபாட்டில் வச்சு அந்த சக்தியை சொல்லும் போது சக்தி வந்து உமாதேவியார், தன்னுடைய சக்தியினாலே தனக்கும் சரீரம் எடுத்துக் கொள்கின்றான். உமாதேவியார் அப்படிங்கிற கோலத்தையும் அவன் உருவாக்குகின்றான் இல்லையா. அப்ப தானும் தன் தையலுமாய் இருக்கின்றான். அப்போது அந்த சக்தியை விட்டு அவன் பிரியாமல் இருக்கின்றான். ரெண்டும் சேர்ந்தே இருக்கின்றது. கோழைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க என்று சொன்னார். இன்னொரு பாட்டு கோத்தூம்பிய ஒரு பாட்டு உண்ட, அந்த பாட்டை சொல்லுங்க யாராவது. சூழ தோளும் கூளையும் பால்வண்ணீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் தொன்மை கோலமே. இந்த கோலம் வந்து தொன்மை அன்றேனா அனாதியேன்னு கொள்ளலாம். அதை வச்சு இப்படி அவன் ஆணையிலிருந்து நீக்கமில்லாத போது தொன்மை கோலம்னு சொல்லிட்டாங்க. அதனால அனாதி அணினும் அமையும் என்று நம்முடைய சிவஞான சுவாமி சொல்வதை இங்க நான் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த அளவு நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போது இந்த சிவத்திற்கும் சக்திக்கும் நாம் என்ன தொடர்பு கொள்கின்றோம்? அந்த அப்படி ஒரு தொடர்பு இருக்கின்றது. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளுக்கும் அதன் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு. முதல்ல ஒரு தொடர்பு பார்த்தோம், இந்த சூத்திரம் தொடங்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு இரண்டற்ற கலப்பு. அது அத்துவிதம் என்ற சொல்லாலே குறிக்கப்படுகின்றது. அது சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு. சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் தான், ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இல்ல, சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ நாம என்ன பார்க்கிறோம்னா, சிவபெருமானுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும், அந்த ஆணையின்னு சொல்றோமே சிற்சக்தின்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜடப்பொருளுக்கும் சக்தி உண்டு. அது ஜடசக்தி சட ஆற்றல். இந்த ஜடசக்தி சிற்சக்தின்னு அம்மையார் எழுதி போட்டார்கள் சிறுவருப்பை நடக்கும்போது. மாயைக்கு சடசக்தி, சிவசக்தி வந்து சிற்சக்தின்னு எழுதி போ. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அந்த சிற்சக்திக்கும் அந்த சிவத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த அப்படி ஒரு தொடர்பு இருக்குங்க. அதுதான் நான்கு, அதாவது இறைவனை முடிஞ்சது, போக்குவரவு முடிஞ்சதுன்னு உடனே நம்ம எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைச்சிட இன்னும் ஒரு விஷயம், ஆணையை விட்டு நீக்கம் இல்லாமல் இருப்பான்னு சொல்றாங்க. சிவன் வேறு பொருள், அது அறிவிக்கும் பொருள். உயிர் வேறு பொருள், அது அறியும் பொருள். பொருளால் வேறு, அது அத்துவித சம்பந்தம். சிவபெருமானுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன? அந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா, அதுக்கு பேர் தான் தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம்னு பேர். தாதான்மிய சம்பந்தம்னா என்ன அப்படின்னா, அத்துவித சம்பந்தத்தோட ஒப்பிட்டு படிச்சா நமக்கு எளிது. அத்துவித சம்பந்தம் என்பது இரண்டு பொருள்கள், பொருள்கள் இரண்டு. அத்துவித சம்பந்தத்தில் என்ன இருக்கு? பொருள்கள் இரண்டு. இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருப்பது, அதான் அத்துவித சம்பந்தம். இரண்டு பொருள்கள் பிரிக்க மாறாமல் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருப்பது, பிரித்தறிய முடியாமல் ஒன்றாய் கலந்திருப்பது, அதான் அத்துவித சம்பந்தம். இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருத்தல் அத்துவித சம்பந்தம். வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருத்தல் அத்துவித சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்பது என்ன? ஒரு பொருள், ஒரே பொருள் தான், பொருள் ஒன்றுதான். ஒரு பொருள் இருதன்மைப்பட்டு விளங்குவது. இருதன்மைனா ஒன்றுக்கொன்று முரணான தன்மைன்னு நீங்க தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்னு சொல்றதுக்கும் அச்சமா இருக்கு. ஒன்னு சொன்னா இன்னொரு மாதிரி பொருள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம். ஏன்னா இது சொல்லிக்கிட்டே போகக்கூடிய விஷயம் இல்ல, சித்தாந்தம் இருக்க. ரொம்ப அச்சத்தோடு தான் அதை பேசணும். நாம ஒண்ணு நினைச்சு சொல்ல, வேற ஒரு பொருள் இழந்திருந்த மாதிரி நான் சொல்லிட்டாலே என்னோட தப்பு தான். அம்மையால சொல்லிவிட்டார்கள், அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. குணகுணித்தன்மைன்னு சொல்லிட்டாங்க நாம இருக்கு. அதுக்குதான் அப்பப்போ அவர்கள் ஒப்பினி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சொல்றது கொஞ்சம் வசதியா இருக்கும், நான் திருப்பி முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்க வேண்டாம். குணம் குணி அப்படின்னாங்க. இப்ப ஒளி வந்து குணம், சூரியன் வந்து குணி இல்லையா. இப்படி ஒவ்வொரு பொருளும் தானும் தன் ஆற்றலும் என்றுதான் விளங்கும், குணகுணியாகத்தான் விளங்கும். குணம் இல்லாமல் பொறி அந்த குணி இருக்க முடியாது. குணம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்க முடியாது. குணத்தின் திரட்சி தான் குணி. சைவசத்தான் சொல்வது அதுதான். மரங்கள் தம்முள் தொக்க வழி தோப்பு என்று பெயர் வரும். மனிதர்கள் தம்முள் ஒன்று திரண்டுனால் படைன்னு பெயரு. மரங்கள் ஒன்று திரண்டு கூடினா தோப்புன்னு பெயரு. அது மாதிரி குணங்கள் ஒன்று திரண்டு இருக்கும் போதுதான் அதுக்கு வந்து குணி பொருள்னே உருவாகின்றது. இந்த ஒளியின் திரட்சி தான் அந்த கதிரவன். அந்த கதிரவன் எப்படி இருக்கின்றான்? கதிரவன் என்றும் கதிரொளி என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குகின்றான் அல்லவா. இருதன்மைன்னு அங்க குணகுணித்தன்மை தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. குணியாகவும் குணமாகவும் இருதன்மைப்பட்டு விளங்குகின்றான் அல்லவா. அதுபோல சிவமும் சிவம் தான் தானாகிய சிவம் என்றும் தனது சிற்சக்தியாகிய சக்தி என்றும் இப்படி குணகுணித்தன்மைப்பட்டு இருதன்மைப்பட்டு விளங்குதல் தாதான்மியம். ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு, அதாவது குணகுணித்தன்மைப்பட்டு விளங்குதல் தாதான்மியம். அப்போ அத்துவித சம்பந்தம், திருப்பி சொல்றேன், அத்துவித சம்பந்தம் யாருக்கும் யாருக்கும் உள்ள சம்பந்தம்? சிவத்திற்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் சிவனுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும் உள்ள சம்பந்தம், அதான் தாதமே. பொதுவாகவே சொல்லலாம், ஒரு பொருளுக்கும் அதன் ஆற்றலுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொன்னா கூட பிழை இல்லைன்னு கருதுகின்றேன். தாதான்மே சம்பந்தம், குணகுணி சம்பந்தம் தான் தாதான்மே சம்பந்தம். பொருளுக்கும் அதனுடைய ஆற்றலுக்கும், ஆற்றல் தான் குணம், பொருளுக்கும் அதனுடைய ஆற்றலுக்கும் உள்ள சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். அந்த தாதான்மிய சம்பந்தமும் இங்க நாலாம் அதிகரணத்துல கடைசியில் அதை தான் அவர் சொல்றார். அவன் ஏகானேகன் இரண்டுமின்றி சர்வவியாபியாய் நிற்கலான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்க சூரியன், அது சூரியன் மட்டும் இருந்தா எங்கும் பறந்து இருக்க முடியாது. அது ஒளிக்கதிரும் வேண்டும். ஒளிக்கதிர் தான் பிற பொருள்களோடு இயைந்து கலந்து விளங்குவது. சூரியன் வேறு, ஒளிக்கதிர் வேறுனா அப்ப ஒரு பொருளே இல்லை, ரெண்டு பொருள்கள் ஆயிரும். அப்பவும் சூரியன் எங்கும் இருக்கின்றான் நம்ம சொல்ல முடியாது. அவன் சூரியனாகிய தான் என்றும் தன்னுடைய ஒளிக்கதிர் என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குவதனால்தான் உலகத்தோடு இயைந்து விளங்குகின்றான். அதுபோல இந்த தானும் தன் ஆணையமாக இருக்க போய்தான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து விளங்குகின்றான் என்று சைவசான் சொல்வார்கள். இதை வழிநூல் சித்தியாரோட இரண்டாம் சூத்திரம் இதை மிக அழகாக, மிக அருமையாக அதை விளக்குகின்றது. இன்னும் இதனும் விரிவாக இவற்றின் தன்மை தனக்கெய்தல் இன்றி அப்படின்னு ஒரு இடம் வருது இரண்டாம் சூத்திரத்துல. அந்த இடத்துல பாகுபாடெல்லாம் காட்டுவார் அவர். சிவம் என்பது என்ன, பதி என்பது என்ன, சக்தி என்பது என்ன என்பதை அருமையாக காட்டுவார். அதை நீங்க விரிவா பார்க்கும்போது தெரிஞ்சுடுவீங்க. இப்ப சிவத்துக்கும் அந்த சிருஷ்டிக்கும் உள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம். அது என்ன சம்பந்தம்னா அது குணகுணி சம்பந்தம். ஒரு பொருளே குணகுணி என்று இருதன்மைப்பட்டு விளங்குதல், இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றுபட்டு விளங்குதல் அத்துவிதம். ஒரு பொருளே குணகுணி என்று வேற்றுமைப்பட விளங்குதல், குணம் என்றும் குணி என்றும், அதான் வேற்றுமை, வேற ஒரு வேற்றுமை இல்லை. குணம் என்றும் குணி என்றும் வேற்றுமைப்பட விளங்குதல் தாதாண்மிய சம்பந்தம். இரு பொருள் ஒற்றுமைப்பட்டு விளங்குதல், கலப்பினால் ஒற்றுமைப்பட்டு விளங்குதல் அத்துவித சம்பந்தம். ஒரு பொருள் குணகுணி என வேற்றுமைப்பட்டு விளங்குதல் தாதாண்மிய சம்பந்தம் என்று நாம் இதை பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த அளவிலே இந்த இரண்டாம் சூத்திர சிந்தனை நான் செய்து கொள்வோம். ஒரே ஒரு கருத்து இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், கொஞ்சம் நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்கற மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிறேன், உங்களுக்கு மட்டுமில்ல எனக்கும் சேர்த்து நினைவுபடுத்துறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்துவித சம்பந்தத்தில் நம்ம பார்த்தோம். அந்த அத்துவிதத்தில் வந்து நகரம் தான் அகரமா மாறி இருக்கு பார்த்தோம் ஒரு இலக்கண விதிப்படி. அந்த நகரம் வந்து இன்மை பொருளை தரும், அண்மை பொருளை தரும், மறுதலை பொருளை தரும் பொதுவா. ஆனா இந்த அத்துவைதம்னு வருது இடத்துல வந்து அண்மை பொருளையே தரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. நாம வந்து அதுக்கு வந்து சித்தாந்தரி தத்துவ ரீதியாக விளக்கம் கொடுத்துட்டோம். ஏன்னா இறைவனும் உயிரும் ஒரே பொருளா இருக்க முடியாது. உயிர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது போல இறைவனும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் ஆயிரும். அப்போ அதுக்கு ஏகான்மவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்மை பொருள் கொடுக்கறவங்க வந்து பிரம்மம் வந்து இன்பத்தை அனுபவிக்க துன்பத்தை அனுபவிக்கினா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கனவுல அப்படி பயப்படுவோம் இல்லையா, கனவு காணும் போது பயப்படுகின்றோமே, அந்த கனவுல வர்றத பயம் மாறிதாங்க பிரம்மம் வந்து துன்பத்தை அனுபவிச்சதெல்லாம் அப்படிங்காங்க. கனவுல வரத பயம் மாறினு எதுக்குப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, கனவுல வரத பயம்லாம் போய் தானே, கனவுல நடக்கிறது பிறம் போய் தானே, மாதிரி பிரம்ம துன்பத்தின் போய் தான் அப்படின்றதான். அப்படி சொல்லி என்ன சொல்ற அப்படின்னா, அப்போ நாம வந்து அனுபவிச்சுற நடைமுறையில நனவுல நாம அனுபவிச்சுற இன்ப துன்பம்லாம் போயின்னு ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பிரம்மம் அல்லவா, நாமே பிரம்மம். எனவே நாமே பிரம்மமா இருக்கும்போது நம்ம துன்பத்தை அனுபவிச்சோம்னா இந்த நனவு வந்து பொய்யான். இந்த நனவு எப்படி போய் தெரியுமா, கனவு வந்து போய் பாரு, அத மாதிரி இந்த நனவும் போயிங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் நாம சொல்ற விட என்னன்னா, இந்த நனவு வந்து மெய் உண்மைப்பா. இது எப்படி உண்மை தெரியுமா, கனவு எப்படி உண்மையோ அது மாதிரி நனவு உண்மைன்னு அப்படி பிளேட்டை நம்ம திருப்பி போடுறோம். கனவை பொய் என்று நாம் சொல்வதில்லை. கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனே பொய்யனல் வேண்டாம். நேத்து நம்முடைய பெருமைப்புக்குரிய வையாபுரி ஐயா அவர்கள் அருமையான ஒரு கருத்து சொன்னார்கள். அதை நேற்று நான் நல்லா உணர்ந்த மெந்தானத்தை உணர்ந்தேன். அதனால் என்னன்னா, எப்போது சங்கற்ப நிலாரணம் படிக்கின்றீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு சைவசானத்தில் தெளிவுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, வகுப்பு தொடங்கும் போது சொன்னார்கள். இப்ப சங்கற்பநாகரத்தை பற்றி பேசி ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாய நிலைமை வந்துட்டு, அல்லது நான் அதை எடுத்து படிச்சுட்டு இருக்க மாட்டேன், வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், வேண்டாம் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், அப்படி ஒரு கட்டாய நிலைமை வரப்போய் அதை தயார் பண்ணும் பொழுது அப்போது அந்த நம்முடைய இதுனா வந்து பொது அதிகாரம் படிக்கும். இதுல வந்து நம்ம கிட்ட தடை எழுப்புறவன்லாம் வந்து புறச்சமயம் வந்தா வருவான். உண்மை அதிகாரம் வந்தோம் வைங்க, அங்க நமக்கு தடை எழுப்பது யாருன்னா அகச்சமயத்தார்கள். அந்த அகச்சமயத்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடையும் எழுப்பும் போது நமக்கு வந்து ஒண்ணும் ஓடல். அந்த தடையெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் மறுக்கின்றார்கள். ஏன்னா அவன் சொல்றது நம்ம கருத்து மாதிரியே இருக்கு, அப்படியே நம்ம கருத்து மாதிரி இருக்கு. அப்ப இதை என்ன இவர் மறுக்க ஆரம்பிக்கின்றார், இதை மறுத்து இப்படி சொல்றாரு, இது அவன் நம்ம கருத்து மாதிரி தான் இருக்கு, நம்ம இப்படி தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போதுதான் அந்த விளக்கத்தை சுவாமி சுவாமியுடைய அந்த மாபாடித்த மூலம் படிக்கும் போதுதான், ஓஹோ அவனும் நம்மள மாதிரியே சொன்னாலும் நம்முடைய கருத்து இப்படி அதிலிருந்து நுணுக்கமாக வேறுபடுகின்றது அப்படிங்கிறது அப்பந்தான் நமக்கு தெரியுது. ஓ சைவ சித்தாந்தம் என்பது இத்தன்மை அது அப்படின்னு அப்பந்தான் அதனுடைய இயல்பான தன்மையை விளங்குகின்றது. இப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஒரு அடிப்படை படிக்கும், இன்னும் அதனை நுணுகி பார்க்கத்து அதனுடைய இதுதான் சைவ சித்தாந்தம், அதனுடைய நுட்பத்தை உள்ளபடி உணர வேண்டும் என்றால் அதுக்கு சங்கற்பநாதனத்தை தவிர வேறு வழியே கிடையாது. அதான் அவன் சொல்றது எவ்வளவு நூற்றுக்கு நூறு உண்மை என்று நான் அப்பதும் கூட நினைச்சேன். 13 சாத்திரங்களையும் விட்டுவிட்டு இந்த ஒரு சாத்திரத்தை குறிப்பாக சொல்லி இதை படித்தாதான் உங்களுக்கு முழு தெளிவு சொன்னார்களே நினைச்சேன். அதுங்க பார்க்கும் போதுதான் தெரியுது, நம்மள மாதிரியே சொல்லுவார்கள். அப்போதான் அந்த வேற்றுமை நமக்கு விளங்கும். ஏன்னா நாம வந்து கேட்கும் போது ஒரு கோணத்துல கேட்டு ஒரு பொருளை விளங்கி வச்சிருப்போம். நாம விளங்கி வச்ச பொருள் சரிதானா தப்பாங்கிறது நமக்கு அப்பதான் தெரியுது. அந்த அகச்சமை துறவர்கள் கேள்வி கேட்கும் போதுதான் தெரியுது. நம்ம அந்த அகச்சமை துறவர்கள் இருக்கின்ற நிலையில கூட நம்ம நின்றுட்டு இருக்கலாம். அப்ப அவனை மறுத்து சித்தாந்தம் இதுன்னு காட்டும் போதுதான் நாமளே சைவ சித்தாந்தத்துக்குள்ள நுழைய முடியுது. அது மாதிரி அனுபவங்கள்லாம் அதை படிக்கும் பொழுது எனக்கு நிகழ்ந்தது, அவர் சொன்னது உண்மை என்று உணர்ந்தேன். ஆகையினாலே அந்த ஒரு கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். இங்க வரும்போது அந்த அத்வைதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அண்மை பொருள் சொன்னோம், அப்ப நாம நிலைநாட்டிட்டோம். ஏன்னா கடவுளும் உயிரும் வந்து ஒரு பொருளா இருக்க முடியாது. அவன் சொன்ன ஏன்னா உயிர் தான் கடவுள்னு சொன்னா, அப்போ இன்ப துன்பங்களே கடவுள்லாம் அனுபவிச்சாருனாயிரும், இன்ப துன்பங்களே உயிர்லாம் அனுபவிச்சுன்னு சொன்னா அவன் கனவு மாதிரி போயின்னா. நாம இல்ல, கனவும் மெய் நனவும் மெய், கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயன். கனவுல ஒரு துன்பத்தை அனுபவிச்சனாலும் அது ஒரு முன்வினை பயன் தான். ஏன்னா கனவு முடியும் வரை அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோமா இல்லையா? அப்பதாங்க சூக்கும உடல்ல ஒண்ணு இருந்தாக வேண்டும்னு இதை சொல்லிதாங்க மாபாடியத்தில் நிலைநாட்டுறாரு. ஏன்னா கனவில் அனுபவம் நிகழ்வதால் உடம்பு இல்லாமல் அனுபவம் நிகழாது. எனவே அந்த கனவு அனுபவத்தை அனுபவிப்பதற்கு ஒரு உடல் வேண்டும் அல்லவா, அதுவே சூக்ம உடல் சொல்லி இந்த சங்கற்பிராணத்தை அங்க காட்டாரு. கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனும். அப்புறம் சொல்றாரு, இந்த பிறவி முடிந்த பிறகு பெரும் புண்ணியம் பெரும்பாவம் என்று ஏதாவது இருந்தால், பெரும்புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு சொர்க்கத்திற்கும் பெரும்பாவத்தை பலனை அனுப்புவதற்கு நரகத்திற்கும் இந்த ஆன்மா பயணம் செய்ய வேண்டும் இல்லையா? அப்போது உடல் இருந்தால் தானே அதனால அனுபவிக்க முடியும். அங்கே சொர்க்கம் போக்குவரவு புரிய முடியும். போக்குவரவு புரியவுக்கும் உடல் தேவை, ஆகவே சூக்கம் உடல் உண்டு அப்படின்னு சொல்லி அங்க நிலைநாட்டுகின்றார். அதனால எந்த வகையிலையும் நம்ம வந்து உயிரும் பிரம்மமும் ஒண்ணு அது இன்ப துன்பத்தை அனுப்பிச்சு பொய்யின்னு சொல்ல முடியாது. பொய்யங்கிறதுக்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டை காட்டினாலும் அந்த எடுத்துக்காட்டே அது மெய்யும் தான் நிலைநாட்டும். கனவை எடுத்துக்காட்டினாங்க பொய்யங்கிறதுக்கு, கனவும் மெய்யும் தான் நம்ம நிலைநாட்டிட்டோம். எனவே பிரம்மம் வேறு உயிர் வேறு தான், அதுல சந்தேகமே கிடையாது. பிரம்மமாகி சிவபெருமான் வேறு உயிர் வேறு தான். அப்ப இரண்டு அத்வைதம் வந்து நம்ம இரண்டு அல்லன்னு சொன்னோம். இரண்டு இல்லைன்னா சிவம் தான் உயிர், உயிர் தான் சிவம்னு ஆயிரும். இரண்டு அல்லன்னு சொன்னா சிவம் வேறு உயிர் வேறு தான். ஆனாலும் இரண்டு அல்லன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? இரண்டு பொருள்களாக பிரித்து அறிய முடியாதபடி அவை ஒன்றாக கலந்திருக்கின்றன. அந்த கலப்பு பற்றி தான் நம்ம இரண்டு அல்லன்னு சொல்றோம். பொருள் வச்சு சொல்லல, பொருளால வேறு தான். ஆனாலும் இது உயிர் இது உடல் அப்படின்னு பிரித்தறிய முடியுமா? முடியாது. உயிர் உடலோடு உடலாகவே இருக்கின்றது, அதுபோல சிவமும் உயிர்களோடு உயிர்களாய் அவையே ஆய் இருக்கின்றான். ஆகவே இரண்டு அல்லன்னு பொருள் சொன்னோம், அண்மை பொருள் சொன்னோம். இனி வந்து வழக்கில வச்சு சொல்லுவார் என்ன அப்படின்னா, இந்த துவைதம்ங்கிறதுக்கு வந்து பெயர் என்னன்னா இரண்டுன்னு அதுக்கு பொருள். இரண்டுங்கிறது எண்ணு பெயர், ஒரு என்னுடைய பெயர். அது எண்ணு பெயர் முன்னால் இந்த நகரம் வந்தால் அது அண்மை பொருளை உணர்த்துவதுதான் வழக்கு. வழக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப ஏகம் அப்படிங்கிறது என் பெயர் தானே, ஏகம்னா ஒன்று, அது ஒரு எண்ணின் பெயர் தானே. ஏகம்ங்கிற எண்ணு பெயர் முன்னால இந்த நகரம் வந்து அநேகம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்று இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னா பொருள் தருது. ஒன்று அல்ல பொருள் தருது, ஒன்று அல்ல பல அப்படிதான். அநேக பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் அல்ல, பல பேர் வந்திருந்தார்கள் அப்படிதான் அதுக்கு பொருள். அப்ப ஏகம்ங்கிறது எண் தானே, அதுக்கு முன்னால இருக்கிற அந்த அகரம் அண்மை பொருள் தானே குறிக்கின்றது, அது அப்படிதானே வழக்கு இருக்கின்றது. அதே மாதிரி ஏகம்ங்கிறது ஒன்றுங்கிற எண், துவைதம் இரண்டுங்கிற எண்ணு. அப்ப ஒன்றுங்கிற எண்ணுக்கு முன்னால் அந்த அகரம் வந்து எப்படி அண்மை பொருளை கொடுக்கின்றதோ அது மாதிரிதானே துவைதம்ங்கிற அந்த ரெண்டுங்கிற எண்ணுக்கு முன்னால் வருது அகரமும் அண்மை பொருளை தானே கொடுக்க வேண்டும். அதுக்கு போய் எப்படி இன்மை மறுதலை பொருளா நம்ம வந்து வலிந்து சொல்லலாம்? எனவே அது வழக்கிற்கும் பொருந்த மாட்டேன், பொருந்தாது. தத்துவ கொள்கை எப்படி பார்த்தாலும் அண்மை பொருள் தான் கொடுக்க முடிகின்றது, வழக்குப்படி வைத்துக் கொண்டு பார்த்தாலும் அண்மை பொருளை தான் கொடுக்க முடியுது. எனவே அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாட்டியை உணர்த்துமாயிட்டு அப்படின்னு ஏதில் எழுதுவார். தெளிவா படிச்சவங்களுக்காக சொல்லி வைக்கிறேன். ஆக இந்த அளவிலே நாம் இந்த இரண்டாம் சூத்திர சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். இதில் ஏதாவது ஐயப்பாடு உங்களுக்கு இருந்தால் அதை வெளியில் வைத்து நாம் விவாதிக்கலாம், அல்லது கலந்துரையாடல் வகுப்புகள்லாம் இருக்கும் அதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி, இது அளவு இதுவரை பொறுமையாக செயல்படுத்த பெரியவர்கள் அனைவருக்கும் அடியேன் உணர்ந்தாழ்ந்த வணக்கம் கழித்து வைத்துக் கொள்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே.